إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அன்பிற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹுவின் பேரருளால் நியூ சனாயா தாவா சென்டரில் வைத்து மாதாந்திர மார்க்க விளக்க நிகழ்ச்சியில் நாம் எல்லாம் அல்லாஹுவிற்காக நேரங்களை ஒதுக்கிவிட்டு அவனுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும், அதன் அடிப்படையில் நமது வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டும் என்ற தூய எண்ணத்தில் இங்கு ஒன்று கூடியிருக்கிறோம். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நமது தூய்மையான எண்ணங்களுக்கேற்ப நற்கூலிகளை வழங்கி அருள் புரிவானாக என்று ஆரம்பத்திலே பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். அன்பிற்குரியவர்களே, இங்கு எனக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள தலையங்கம் அல்லாஹ் கூறும் உதாரணங்கள் என்று தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே இது மிக முக்கியமான ஒரு தலைப்பு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனில் பல்வேறு உதாரணங்களை அல்லாஹ் கூறுகிறான். இந்த உதாரணங்களை அல்லாஹ் ஏன் கூறுகிறான் என்றால், மனிதர்கள் சிந்திப்பதற்காக, நல்லுணர்வு பெறுவதற்காக, புரிந்து கொள்வதற்காக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே பல இடங்களில் உதாரணங்கள் அல்லாஹ் கூறிக்கொண்டே இருக்கிறான். அன்பிற்குரியவர்களே, நாம தான் கொஞ்சம் குர்ஆனை விட்டு கொஞ்சம் தூரமா இருக்கிறோம். குர்ஆனை ஓதுறதுலையும் சரி, பொருளை படிக்கிறதுலையும் சரி, எல்லா வகையிலையும் நம்ம கொஞ்சம் பின்னாடி தான் நிற்கிறோம். எந்த அளவுக்குன்னு சொன்னா, இன்னைக்கு புதுசா இஸ்லாத்துக்கு வர்றாங்கன்னு சொன்னா அந்த மக்கள்கிட்ட கேட்கிறோம், நீங்க எப்படி நீங்க இஸ்லாத்துக்கு வந்தீங்க, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பெரும்பாலும் சொல்லக்கூடிய காரணங்கள் என்ன தெரியுமா? நாங்கள் குர்ஆனை படிக்கிறோம், பொருளை படித்து பார்த்தோம், சிந்தித்தோம், உணர்ந்தோம், இஸ்லாத்திற்குள்ள வந்துட்டோம். இப்படி சொல்லக்கூடிய செய்திகளைத்தான் நிறைய நம்ம பார்க்கலாம். சமீபத்தில் ஒரு சகோதரர், கிறிஸ்தவ சகோதரர், இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவினார். அவர் எப்படின்னு சொன்னால், 2 வருடங்கள் அந்த கிறிஸ்துவ மதத்தினுடைய அந்த ஆய்வு துறைகளில் அவர் வந்து பாடம் படித்து இருக்கிறார். 2 வருடங்கள், இன்னும் கொஞ்ச நாள் படித்தா அவர் ஃபாதராக ஒர்க் பண்ணலாம். அந்த அளவுக்கு படித்தவர் வந்து இஸ்லாத்துக்குள்ள சமீபத்தில் வந்தார். இப்போ அவர்கிட்ட நான் கேட்டேன், நீ எப்படி இஸ்லாத்துக்கு வந்தீங்க? நான் அதுக்குன்னு படித்து ஒரு முழுமையான அந்த நிலைக்கு போற ஒரு கண்டிஷன்ல இருக்கும்போது நீங்க இஸ்லாத்தை தழுவுறீங்கன்னு சொன்னா அது எப்படி, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி யதார்த்தமா எல்லாத்திலையும் நம்ம கேட்கறது போல கேட்டோம். இப்ப அவர் என்ன சொல்லிட்டாருன்னு சொன்னா, நீங்க கேள்வியை மாத்துங்கன்னு சொன்னார். நம்மகிட்ட கேள்வியை நீங்க மாத்தி யோசிங்க, எப்படிங்க அப்படின்னு கேட்டா அவர் சொல்லித்தர்றாரு. நீங்க என்கிட்ட கேட்கணும், எப்படி தெரியுமா கேட்கணும், நீங்க இதுவரைக்கும் இஸ்லாத்துக்குள்ள வராம இருக்கிறீங்களா, ஏன் இப்பதானே வந்திருக்கிறீங்க, ஏன் இதுக்கு முன்னாடியே வரல, அப்படி கேளுங்க அப்படின்னு சொன்னார். சரி ரைட், அப்ப அதுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு சொன்ன அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, முஸ்லீம்கள் தான் இதுக்கு காரணம், முஸ்லீம்களை நாங்க பார்க்கிறோம், அவங்கள்ட்ட இஸ்லாம் இல்லை, குர்ஆன் சொன்ன அடிப்படையில் அவங்க வாழ்க்கையை பின்பற்றுவது கிடையாது. எனவே நான் முஸ்லீம்களை பார்க்கும் போதெல்லாம் ஒரு வெறுப்புணர்வு தான் ஏற்படுது. அதனால எனக்கு இஸ்லாமிய மார்க்கம் பிடிக்காமலே போய்விட்டது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். என்றாலும் எனக்குன்னு ஒரு நண்பர் இருக்கிறார், அவர் குர்ஆன் ஒன்று வாங்கி தந்தார், அதை நான் படித்தேன். படிக்கும்போது எனக்கு ஒரு ஒரு உள்ளுணர்வு ஏற்படுது. நம்ம பைபிளை கரைச்சி குடிச்சிருக்கிறோம், நிறைய புத்தகங்களை கிறிஸ்தவ மதத்தை சார்ந்த நிறைய புத்தகங்களை படிச்சிருக்கிறோம், ஆனால் அதுக்கு இதுக்குள்ள நிறைய வித்தியாசங்கள் உண்டு. அவர் சொல்றார் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னா, இந்த பைபிளுடைய புத்தகங்களை எடுத்து பார்க்கும்போது கதைகளாக இருக்கும். அவர் சொன்னார், இவர் செய்தார், இப்படி வந்து பெரும்பாலும் கதைகளாக என்ன செய்ய இருக்கும். ஆனால் இந்த குர்ஆனை பார்க்கும்போது படிக்கும்போது என்ன விளங்குதுன்னு சொன்னா, அல்லாஹ் நேரடியாக நம்ம பார்த்து பேசுறது போல ஒரு உள்ளுணர்வு ஏற்படும். சுபஹானல்லாஹ், அவருக்கு ஈர்த்ததை பாருங்க. குர்ஆன் அப்படிதானே பேசுது, நேரடியாக அல்லாஹ் நம்ம பார்த்து தான் பேசுறான். லஅல்லக்கும் தாக்கிலூன், நீங்க சிந்திக்க வேண்டாமா? லஅல்லக்கும் தத்ஃபக்கரூன், நீங்க நல்லுணர்வு பெற வேண்டாமா? இன்னுமா நீங்க மாறாம இருக்கிறீங்க? என்னுடைய குர்ஆன் வசனம் உங்களுக்கு வரலையா? அது அதன் மூலமாக உங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யப்படவில்லையா? தூதர்கள் வரவில்லையா? சொர்க்கத்தை பற்றி நரகத்தை பற்றி கூறவில்லையா? இப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நம்மளை நேரடியாக பார்த்து தான் பேசுகிறான். அதை அவர் சொல்கிறார், எவ்வளோ அழகாக கண்டுபிடிச்சி சொல்கிறாரு பாருங்க. இப்போ எனக்கு வந்து ஈர்த்தது வந்து இந்த குர்ஆனுடைய அந்த நடை, இது வந்து நேரடியாக பேசுகிற மாதிரி இருக்குது. அதே சமயத்தில் அவர்களுடைய வேதங்களை பொறுத்த வரைக்கும் புத்தகங்களை பொறுத்த வரைக்கும் பொய்கள் நிறைய உள்ளன, அதனால நான் வந்து அதை மறுத்துட்டு இஸ்லாமிய மார்க்கத்திற்குள் வந்தேன்னு சொல்ற. கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும், நம்ம இந்த குர்ஆனோட எந்த அளவுக்கு தொடர்புடையவங்களா இருந்திருக்கிறோம்? குர்ஆன் நம்மகிட்ட எத்தனை பேர் வீட்டில் வந்து தர்ஜமா எத்தனை வீட்டில் இருக்குது? தர்ஜமத்துல் குர்ஆன், குர்ஆனுடைய மொழிபெயர்ப்பு நம்ம வீட்டில் எத்தனை வீட்டில் இருக்குது? கையில் இருக்க வேண்டிய ஒரு கிதாபு, ஒவ்வொரு வீட்லையும் தமிழில் தர்ஜமா இருக்கணும், ஒவ்வொரு நாளும் வீட்டில் படிக்கணும், குடும்பத்தோடு உட்கார்ந்து படிக்கணும், அப்படிப்பட்ட ஒரு கிதாபு தான் அல் குர்ஆன். ஆனால் நம்ம அதை செய்கிறது இல்லை, படிக்கிறது இல்லை, ஓதுறது இல்லை, குர்ஆனுக்கு ஏதோ நம்ம தூரமாக இருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு வரக்கூடியவங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் மாஷால்லாஹ் குர்ஆனோட அவ்வளோ ஒரு அந்நிய உண்ணியமாக இருக்கிறாங்க. குர்ஆனை பார்த்து படித்து சிந்திச்சு தான் உள்ளே வர்றாங்க. அன்பிற்குரியவர்களே, எனவே தான் குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நிறைய உதாரணங்களை அல்லாஹ் சொல்றான். அந்த உதாரணங்களை சில உதாரணங்களை நாம் சொன்னால் இன்ஷா அல்லாஹ் நமக்கு ஒரு படிப்பினைகளாக இருக்கும். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல ஒரு இடத்துல சொல்றான், வலக்கத் லரபனா லின்நாஸ் ஃபீ ஹாதல் குர்ஆன் மின் குல்லி மஸல். நிச்சயமாக இந்த குர்ஆனில மனிதர்களுக்கு எத்தனையோ உதாரணங்களை நாம் சொல்லி இருக்கிறோம். ஒவ்வொரு உதாரணங்களும் சொல்லி சொல்லி இந்த மக்களுக்கு நாம விவரித்து இருக்கிறோம். ஏன்? லஅல்லஹும் யதஸக்கரூன், அவர்கள் நல்லுணர்வு பெற வேண்டும் என்பதற்காக. குர்ஆன்ல உதாரணம் சொல்றான்டா, அதை நம்ம சிந்திக்கிற மாதிரி இருக்கும். நம்ம சில நேரங்களில் ஒரு பேச்சுக்கு புரியலன்னு வைங்க, உதாரணத்துக்கு அப்படின்னு சொல்லி ஒன்று உதாரணம் சொல்லுவோம், சில நேரங்களில் அந்த உதாரணம் பொருந்தாது, நம்ம சொல்லக்கூடிய அந்த லாஜிக் வந்து அது வந்து சரி வராது, அல்லது இப்போ சொல்லுவோம் இன்னொரு ஒரு 10 வருஷத்துக்கு பிறகு அது பொருந்தாது, முரண்பட்டு நிற்கும். சில நேரங்களில் உதாரணத்திலே பொய்யும் சேர்ந்து கலந்து இருக்கும். ஆனால் அல்லாஹ்வுடைய உதாரணம் இருக்கு இல்லையா, அது உண்மையிலேயே ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கும், சிந்திக்கிற மாதிரி இருக்கும், மனிதனுடைய அறிவுக்கு முரண்படவே செய்யாது. அப்படி ஒரு அறிவுபூர்வமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா பேசுவான். அதான் அல்லாஹ் சொல்றான், எத்தனையோ உதாரணங்களை மனிதர்களுக்கு நாம் கூறியிருக்கிறோம் அவர்கள் நல்லுணர்வு பெற வேண்டும் என்பதற்காக. அல்லாஹ் ஏன் உதாரணங்களை சொல்றான்? சிந்திக்கணும், நல்லுணர்வு பெறணும், இனிமேலாவது நம்ம திருந்தணும், இவ்வளவு நாள் போயிடுச்சு, இனி மனிதன் மாற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா பல உதாரணங்களை அல்லாஹ் சொல்றான். அன்பிற்குரியவர்களே, குர்ஆனுடைய நடையை நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னு சொன்னால், படித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலேயே ஆச்சரியமாக இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அவ்வளோ அழகாக குர்ஆனில் உதாரணங்களை சொல்லுவான். கிளிப்பிள்ளைக்கு கற்றுக் கொடுப்பதை போன்று அல்லாஹ் பாடம் படித்து கொடுப்பான். அல்லாஹ் மாதிரி படித்து கொடுப்பவர் யாருமே இருக்க முடியாது, அவன்தான் கற்றுக் கொடுக்க முடியும். அல்லமல் குர்ஆன் ஹலக்கல் இன்சான் அல்லமஹுல் பயான், அல்லாஹ் அவன்தான் குர்ஆனை கற்றுக் கொடுத்தான், விளக்கத்தையும் அவன் தான் கற்றுக் கொடுத்தான், அவன் தான் ரஹ்மான். இப்ப அல்லாதான் விளக்கம் சொல்ல முடியும், அவனை மாதிரி யாரும் சொல்ல முடியாது விளக்கத்துல, அவனை மாதிரி உதாரணத்தை யாரும் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல நிறைய விளக்கங்களை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு இடத்துல சூரத்து இப்ராஹிம், இப்ராஹிம் என்ற அத்தியாயத்தில் 14வது அத்தியாயம் 24வது வசனம், இதில் அல்லாஹ் சொல்றான் பாருங்க, அலம் தர கைஃப லரபல்லாஹு மஸலன் கலிமத்தன் தய்யிபா கஷஜரத்தின் தய்யிபா அஸ்லுஹா சாபித் வ ஃபர்உஹா ஃபிஸ் ஸமா. அல்லாஹ் கேக்குறான் பாருங்க நம்மளை பார்த்து, அலம் தர கைஃப லரபல்லாஹு மஸலன், அல்லாஹ் எப்படி உதாரணத்தை சொல்றான், இதை நீங்க பார்க்க வேண்டாமா, இதை நீங்க சிந்திக்க வேண்டாமா, எப்படி எல்லாம் உதாரணம் சொல்றான், எதை வைத்து சொல்கிறான், கலிமத்தன் தய்யிபா, ஒரு நல்ல வார்த்தைக்கெல்லாம் ஒரு உதாரணத்தை சொல்றான். அந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை என்றால், அது எது மாதிரி கொண்டு வர்றான்னு சொன்னா, கஷஜரத்தின் தய்யிபா, ஒரு நல்ல மரத்திற்கு சமம் என்று சொல்றான். நல்ல வார்த்தை, அது எது போல, நல்ல மரத்திற்கு சமம். அந்த மரம் எப்படிப்பட்ட மரம் என்றால், அஸ்லுஹா சாபித்துன், அதனுடைய ஆணி வேறு ஆழ பதிந்து இருக்கும் பூமியில, அதனுடைய வேறு வந்து ஆழ பதிந்து உறுதியாக நிற்கும். அதனுடைய கிளை வானளாவிய அளவிற்கு பறந்து விரிந்து இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மரம், தூய்மையான மரம். இந்த மரம் எதுக்கு உதாரணம், ஒரு நல்ல ஒரு வார்த்தைக்கு உதாரணம். அந்த வார்த்தை என்ன, அதான் அடிப்படை கொள்கை, அகீதா, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லக்கூடிய திரு களிமா. இந்த களிமா அல்லாஹ் எப்படி ஒரு உதாரணத்தை சொல்றான், இது ஒரு நல்ல மரத்திற்கு சமம். அந்த மரம் எப்படிப்பட்ட மரம், சாதாரண மரம் கிடையாது, அதனுடைய வேறு வந்து ஆழ பதிந்து இருக்கும், சும்மா இருக்காது. இப்ப மரத்தினுடைய அந்த விதை எவ்வளவு அளவுக்கு இருக்கும், ஒரு சின்ன ஒரு கடுகு அளவு, ஒரு சின்ன அளவு தான் இருக்கும். அதை நம்ம உள்ள பூமியில போட்டோம் சொன்னா, அதனுடைய வேறு எவ்வளவு ஸ்ட்ராங்கா நிற்கும், மரம் எவ்வளவு ஸ்ட்ராங்கா நிற்கும், ஆலமரத்தை எடுத்துக்கங்க, ஆலமரம் எவ்வளவு ஸ்ட்ராங்கா நிக்குது, எத்தனை பேர் அதை பிடிச்சி தொங்கினாலும் அது அப்படிதான் நிற்கும். ஆனா அதனுடைய வேறு எப்படி, அந்த விதை எப்படி இருக்கும், சின்ன விதை தான், ஆனா அது எப்படி போகுது என்றால், அதை உள்ள போட்டா நல்ல பதிந்து உறுதியாக நின்று அது வந்து ஸ்ட்ராங்கா நிற்கும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒரு நல்ல மரத்திற்கு இங்க உதாரணத்தை சொல்றான், நல்ல கொள்கை எல்லாம் சொல்றான், கொள்கையை பேசுறான். இங்க என்னன்னு சொன்னா, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த கலிமா, நல்ல வார்த்தை எவனுடைய உள்ளத்திலே ஆழ பதிந்து விட்டதோ, அதுக்கு பிறகு அவனை அசைக்க முடியாது, அவனை யாரையும் அசைக்க முடியாது, அவனை யாராலும் அசைக்க முடியாது. அப்படி அவனோட உள்ளத்துல ஆழ பதிந்து விட்டது எது, கலிமா தய்யிபா, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற ஈமா, நம்பிக்கை பதிந்து விட்டது. அப்ப அவன் அது பதிந்ததுக்கு பிறகு என்ன, அதனுடைய கிளை செடிகள் மேலே பரவி இருக்கிற அந்த சிலை, அந்த செடிகள் எல்லாம் வானளாவிய அளவிற்கு விரிந்து இருக்கிறது என்றால், கலிமா உள்ள போயிட்டுனா அவனுடைய செயல்பாடுகள் வந்துடும், அவன்கிட்ட செயல்பாடுகள் நல்ல காரியங்களை செய்ய ஆரம்பிச்சிருவான். கலிமா உள்ள போகல, அவன்கிட்ட நல்ல காரியங்களே வெளியே வராது, கெட்ட காரியங்கள் தான் இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு அழகா சொல்றான் பாருங்க, அலம் தர கைஃப லரபல்லாஹு மஸலன் கலிமத்தன் தய்யிபா கஷஜரத்தின் தய்யிபா அஸ்லுஹா சாபித் வ ஃபர்உஹா ஃபிஸ் ஸமா. அல்லாஹ் எப்படி ஒரு நல்ல வார்த்தைக்கு உதாரணமாக கூறுகிறான், இதை நீங்க பார்க்க வேண்டாமா, இதை சிந்திக்க வேண்டாமா, இது ஒரு நல்ல மரத்திற்கு சமம், அந்த மரத்தினுடைய ஆணிவேர் பூமியிலே ஆழப்பதிந்திருக்கும், அதனுடைய கிளை வானளாவிய அளவிற்கு உயர்ந்து நிற்கும் என்றெல்லாம் சொல்லிட்டு அடுத்து சொல்றான், அந்த மரம் அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு கனிகளை கொடுத்து கொண்டு இருக்கிறது, மக்களுக்கு கனிகளை கொடுத்து கொண்டு இருக்கிறது என்றெல்லாம் சொல்றான். சொல்லிட்டு எல்லாம் சொல்லிட்டு காரணத்தை சொல்றான், அல்லாஹ் மக்களுக்கு இது மாதிரி உதாரணத்தை சொல்றான், ஏன் தெரியுமா, அவர்கள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக. ஈமான் உள்ள போயிட்டா அவன்கிட்ட செயல்பாடு வந்துடும், அது அது வந்து எல்லா மக்களுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும். அவனுக்கு பயன், மற்றவர்களுக்கு பயன். அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு அவன் நடைபெற்று நடைமுறைப்படுத்தி கொண்டே இருப்பான். அப்படிப்பட்ட ஒரு நிலை அந்த மூமெண்ட்டை இருக்கும். ஏன் அல்ல இதை உதாரணமா சொல்றான், எப்படி ஒரு ஆணி வேறு பூமியில ஆழ பதிந்து இருக்குமோ அது மாதிரி நம்மகிட்ட கொள்கை வந்து உறுதியா இருக்கணும், கல்புல உறுதியா இருக்கணும். இஸ்லாத்துல ஒரு காலும் வெளியே ஒரு காலும் வைக்க கூடாது. இன்னைக்கு பெரும்பாலும் முஸ்லீம்கள்ட்ட ஒரு நிலையை பார்க்கிறோம், ஒரு நேரம் முஸ்லீம் மாதிரி இருக்கிறது, இன்னொரு நேரம் காஃபிர் மாதிரி இருக்கிறது. அப்படின்னா என்ன என்றால் தொழுகை தான் எடுத்துக்கொள்வோம். தொழுகையில நம்ம எந்த அளவுக்கு இருக்கிறோம், அடிப்படையான வணக்கம், உயிர் போற வரைக்கும் பிரியற வரைக்கும் ஒரு வணக்கத்தை தொடரணும் சொன்னா அந்த கடமையான தொழுகை தான். உயிர் போனாதான் தொழக்கூடாது, உயிர் போகிற வரைக்கும் தொழுதுகிட்டு தான் இருக்கணும். ஒருத்தன் செத்துட்டான் மூத்தாயிட்டான்னு சொன்னா அவனுக்கு தொழுகை இல்லை, மூத்தாகல அவன் கடைசி ஸ்டேஜில் இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு தொழுகை கடமை. அவன் நின்று தொழுகினாலும் சரி, உட்கார்ந்து தொழுகினாலும் சரி, படுத்து தொழுகினாலும் சரி, மனதால நினைத்து தொழுதாலும் சரி, உடல் அசைத்து தொழுதாலும் சரி, எப்படியோ ஒரு வகையில் அல்லாம வணங்கி ஆகணும். அவன் ஹாஸ்பிட்டல்ல பெட்டிலே இருந்தாலும் சரி, அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு கடமையை வச்சிருக்கிறான். ஆனா எல்லாருக்கும் எல்லாம் நின்றுதான் தொழணும் அப்படின்னு சொல்லல, நீ எப்படி இருந்தாலும் பள்ளிவாசலுக்கு வந்துதான் ஆகணும்னு சொல்லல, சலுகைகள் அல்லாஹ் கொடுக்கறான். எவ்வளவு ரப்புல் ஆலமீன் கருணை உள்ளவன், எப்படி எல்லாம் சலுகையை தர்றான். ஆனா அந்த சலுகையை நம்ம செய்யறது கிடையாது, சலுகைகளை கூட பயன்படுத்துறது இல்லை. ஆனா நல்லா இருக்கிறோம், அதை கூட ஒழுங்கா வணங்குறது கிடையாது. இப்ப இந்த நிலை எங்க போகுதுன்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு முஸ்லீமுக்கும் முஸ்லீம் அல்லாதவனுக்குள்ள வேறுபாடு என்ன, நமக்கு அவனுக்குள்ள வேறுபாடு என்ன. நம்மளும் அவனு போல மனுஷன் தானே, நம்ம சாப்பிட்ற மாதிரி அவங்க சாப்பிட்றாங்க, நம்ம ட்ரெஸ்ஸை போடுற மாதிரி அவங்களும் போட்டிருக்கிறாங்க, நடக்கிற மாதிரி அவங்களும் நடக்கிறாங்க. எல்லா மனிதன் என்ன செய்வானோ அதெல்லாம் எல்லாரும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் நம்மையும் பிரிக்கிறாங்க. இந்த பிரிக்கிறதுல என்ன வித்தியாசப்படுத்தி காட்டுறாங்க, தொழுகை என்று சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ தொழுதான் முஸ்லீம், தொழலைன்னா அவர்களை பாலிதான். இப்படிதான் பேர் வேண்டாம் நம்ம வச்சுக்கலாம், முஸ்லீமுடைய பேரில் அல்லாஹ்வுடைய பார்வையில் அவர்கள லிஸ்டில் தான் போயிடுவோம், அல்லா பாதுகாக்கணும். அப்ப நம்ம எது சொல்ல வரேன்னு சொன்ன, அன்பிற்குரியவர்களை கொண்ட கொள்கையில ஈமான நான் முஸ்லிம், அதுல உறுதியா நிக்கணும். அப்படி உறுதியாக இருந்தா தான் நல்ல காரியங்களை நம்ம செய்ய முடியும். அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இப்படிப்பட்ட உதாரணங்களை சொல்லி கொள்கையில கொண்ட கொள்கையில உறுதியாக இருக்கணும், இஸ்லாத்துல உறுதியாக இருக்கணும் அப்படின்றது அல்லாஹு ரப்பல் ஆலமீன் இந்த உதாரணத்து மூலமாக ஆரம்பத்தில் கொள்கை எல்லாம் என்ன செய்யணும் சொல்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை ஒரு சபையில் அமர்ந்துகிட்டு இருந்து பேரித்தம்பழத்தை சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்ன மின ஷஜரி ஷஜரா, தோழர்களே எத்தனையோ மரங்கள் இருக்கின்றன, அந்த மரத்தில் ஒரு மரம் இருக்குது, நல்லா கவனிக்கணும். எத்தனையோ உலகத்தில் எத்தனையோ மரங்கள் இருக்குது, அதில் ஒரு மரம் இருக்குது, லா எஸ்குத்து வரக்குஹா, அதனுடைய இலை வந்து கீழே விழாது. சுபஹானல்லாஹ், அப்படி ஒரு மரம் இருக்குது. எத்தனையோ மரங்கள் உள்ளன உலகத்தில், அதில் ஒரு மரம் இருக்குது, அந்த மரம் எப்படிப்பட்ட மரம் சொன்னால், லா எஸ்குத்து வரக்குஹா, அந்த மரத்தின் இலை வந்து கீழே உதிர்வது கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு மரம் இருக்குது சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இது யாருக்கு ஒப்பாகும் சொன்னா, வ இன்னஹா மஸலுல் முஸ்லிம், இது ஒரு முஸ்லிமுக்கு ஒப்பானது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒரு மரத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இது முஸ்லிமுக்கு உதாரணம் என்று சொல்றாங்க. நல்ல கவனிக்கணும். சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில கேக்குறாங்க, தோழர்களே ஃபஹதிஸூனி மாஹிய, அது என்ன மரம் சொல்லுங்க பாப்போம் அப்படின்னு கேட்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கேட்கும்போது அப்போ எல்லாரும் வந்து என்ன நினைச்சாங்கன்னா, அவங்க நாட்டுப்புறத்தினுடைய மரங்களை எல்லாம் அப்படியே கணக்கில் அப்படி பார்க்குறாங்க, நினச்சி பார்க்குறாங்க, இந்த மரமாக இருக்குமோ, இந்த மரமாக இருக்குமோ, அதாக இருக்குமோ, இதாக இருக்குமோன்னா இப்படி பல மரங்களை வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில் பேரித்தம்பழம் சாப்பிட்டுக்கிட்டே தான் இந்த கேள்வியும் கேட்குறாங்க. அழகிச்சா அதில் பெரிய பெரிய சஹாபாக்கள்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க அந்த கேள்வி கேட்கும்போது. அபூபக்கர் சித்திகளானு இருக்கிறாங்க, உமர் ரதியல்லாஹு இருக்கிறாங்க, பெரிய பெரிய நபித்தோழர்கள்லாம் இருக்கிறாங்க. அப்போ அப்படி கேட்கும்போது யாருமே பதில் சொல்லலை. இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க, அதாவது உமர் ரதியல்லாஹுனுடைய மகன், சின்ன வயசு, அவங்க இருக்கிறாங்க. அவங்க மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, இது வந்து பேரித்த மரமாகத்தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க மனசுக்குள்ள. அப்ப யாருமே சொல்லாம இருக்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அது வந்து பேரித்த மரம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இவங்க அதை சொல்றாங்க, உமர் ரழியல்லாஹு அன்ஹு மகன் வந்து வீட்டில் வச்சு சொல்றாங்க, வாப்பா நீங்க எல்லாம் இருந்தீங்க, பெரியவங்க எல்லாம் இருந்தீங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கும் போது எனக்கு மனசுக்குள்ள அந்த பதில் வந்து உதித்தது, அது பேரித்த மரம் தான் தெரியும், ஆனா நான் வெக்கப்பட்டேன், நீங்க எல்லாம் இருந்ததுனால நான் சொல்லலன்னு சொல்றாங்க. அது எப்படி எப்படி எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னு பாருங்க, அப்ப எந்த அளவுக்கு பக்குவப்பட்டு இருக்கிறாங்கன்னு பாருங்க. உமர் ரழியல்லாஹு அன்ஹு என்ன சொல்றாங்க, பொதுவா நம்ம என்ன நினைப்போம், மகன் நல்ல கரெக்டா தான் செஞ்சிருக்கிறான், இந்த மாதிரி வாப்பா இருக்கும்போது தந்தை இருக்கும்போது மக ஆன்சர் பண்ணலன்றதுல ஒரு ஒரு வகையான ஒரு திருப்தி அடைஞ்சிருப்போம் இல்லையா. ஆனா உமர் ரழியல்லாஹு அன்ஹு என்ன சொல்றாங்க தெரியுமா, மகனே நீங்க அங்க வச்சு சொல்லி இருக்க வேண்டாமா, சொல்லி இருந்தா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும், நான் எவ்வளவு மகிழ்ச்சி அடைந்திருப்பேன், என் மகன் சரியா பதில் சொல்லிட்டானே அப்படின்ற ஒரு சந்தோஷம் அடைஞ்சிருக்குமே உமர் ரழியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அப்ப விளங்குது, இது சஹீஹ் புகாரியில பதிவு செய்யப்பட்டுள்ள ஹதீஸ். இதுல என்ன நமக்கு விளங்குதுன்னு சொன்னா, அன்பிற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரித்த மரத்திற்கு ஒரு உதாரணத்தை சொல்றாங்க, அது முஸ்லிமுக்கு ஒப்பான மரம். ஏன் அப்படி சொன்னாங்க அப்படின்னா, அந்த மரத்தினுடைய இலை விழவே செய்யாதுங்க, அந்த மரத்தினுடைய இலை வந்து அப்படி ஸ்ட்ராங்கா நிற்கும், அது விழவே செய்யாது. அது மட்டும் இல்ல, அன்றைய காலத்து அரபு மக்கள்லாம் பேரித்த மரம் தான் எல்லாமே, வீடை கெட்டுறதும் அதுதான், பள்ளிவாசல்ல கெட்டுறதும் அதுதான், எல்லாமே அந்த பேரித்த மரத்தை வச்சுதான் யூஸ் பண்ணாங்க, அதனுடைய இலைய வச்சுதான் யூஸ் பண்ணாங்க. அப்படி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மரம், ஒரு வீடையே கெட்டுறதுன்னு சொன்னா அந்த மரத்தை வைத்து கெட்டா அப்ப எவ்வளவு பெரிய ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்ப அந்த மரம் யாருக்கு ஒப்பானது, ஒரு முஸ்லிமுக்கு ஒப்பானதுன்னு சொன்னாங்க. என்ன அர்த்தம், ஈமான்ல இஸ்லாத்துல உறுதியா நிக்கணும், இலை கீழே விழாது, இலை எப்படி விழாதோ அது மாதிரி ஈமான் வந்து கீழே விழக்கூடாது, இஸ்லாத்தை விட்டு தடம் புரண்டற கூடாது, இங்கும் அங்கும் மாறிடக் கூடாது, காஃபிரை கண்டா ஒரு நிலை, முஸ்லீமை கண்டா ஒரு நிலை, இப்படி மாறிடக் கூடாது, அது நயவஞ்சகத்திற்கு அது கொண்டு போய் சேர்த்து விடும். சில நேரங்களில் முஸ்லீம்களை பார்த்து நம்மால் வெக்கப்படுவாங்க, தொழுகையாளிகளோட ஒன்னா இருந்தா இவங்க வந்து வேற மாதிரி நினைப்பாங்க, இந்த மாதிரி சபைக்குள்ள உட்கார்ந்து இருந்தா வெளியே அங்க இருந்து நல்ல சுத்தி திரியக்கூடியவங்க, ரூம்ல உட்காந்து கண்ட கண்டதெல்லாம் பார்க்கக்கூடியவங்க, இதெல்லாம் எங்கேயோ போயிட்டு வரான் நல்ல காரியம் செய்யறான் அப்படின்ன மாதிரி நினைப்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் நினைக்க தூண்டும், சைத்தான் அப்படிப்பட்ட ஒரு நிலையை கொண்டு வருவான். அப்ப இந்த மாதிரிலாம் இருக்கும் போது கொள்கையில இன்னும் உறுதியாக இருந்து எப்படி இந்த பேரித்த மரத்தினுடைய இலை கீழே விழாதோ அது மாதிரியாக நம்முடைய ஈமானை நம்ம என்ன செய்யணும், தற்காத்து கொள்ள வேண்டும். அதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உதாரணத்தை என்ன செய்யறாங்க சொல்றாங்க. அன்பிற்குரியவர்களே, இந்த கொள்கையில வந்து நிறைய பேர் பின்தங்கிய நிலையில பார்க்கிறோம், முஸ்லீம்கள்லயே தர்கா வழிபாட்டில் மூழ்கி இருக்கிறவங்கள பார்க்கிறோம், முஸ்லீம்கள்லயே அவுலியாக்கள் என்று சொல்லக்கூடிய நம்பி அவர்கள்ட்ட எல்லா கோரிக்கைகளையும் கேட்கக்கூடியவங்க நிறைய பேரை பார்க்க தான் செய்யறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இவங்களுக்கும் ஒரு உதாரணத்தை வச்சிருக்கிறான். யா யுஹன்னாஸ், மனிதர்களே, அல்லாஹ் கூப்பிடுறான், எல்லாரையும் கூப்பிடுறான், முஸ்லீம்கள் மட்டும் இல்ல, யாரெல்லாம் அல்லாவை விடுத்து வணங்குகிறார்களோ, அல்லாவை விட்டு என்னென்னலாம் வணங்குறாங்களோ, மனுஷனை வணங்கினாலும் சரி, மிருகங்களை வணங்கினாலும் சரி, மரத்தை வணங்கினாலும் சரி, மண்ணை வணங்கினாலும் சரி, எல்லாரையும் அல்லாஹ் கூப்பிடுறான், யா யுஹன்னாஸ், மனிதர்களே, துரிப மசலுன் ஃபஸ்தமிஊ லஹு, இதோ உங்களுக்கு உதாரணம் சொல்லப்படுகிறது, செவிதாழ்த்தி கேளுங்கள். அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு உதாரணம் சொல்லப்படுகிறது, ஃபஸ்தமிஊ லஹு, அதை நீங்க செவிதாழ்த்தி கேட்க வேண்டும். என்ன உதாரணம், இன்னல்லதீன தத்உன மின் தூனில்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை விடுத்து எவற்றை வணங்குகிறீர்களோ அல்லது யாரை வணங்குகிறீர்களோ, லை யஹ்லுகு துபாபா, அவர்களால் அல்லது அவைகளால் ஒரு ஈயை கூட படைக்க முடியாது, லை யஹ்லுகு துபாபா, ஒரு ஈயை கூட அவர்களால் படைக்க முடியாது. யாரை வணங்கினாலும் சரி, கல்ல மண்ண அவுளியாவ அல்லது மனிதர்களை நல்லடியார்களை யாரை வணங்கினாலும் சரி, அவர்களால ஒரு ஈயை கூட படைக்கவே முடியாது. ஈய படைக்க முடியுமா, ஈ எவ்வளவு ஒரு சின்ன ஒரு பொருள், அற்பமானது, அந்த ஈயை கூட என்ன செய்ய முடியாது, படைக்கவே முடியாது. சரி, ஈய படைக்கிறது பெரிய வேலை அப்படின்னு ஒரு பேச்சுக்கு வச்சாலும் அடுத்ததெல்லாம் சொல்றான், உல விசித்தமா உள்ள தனியால் செய்ய வேண்டாம், கூட்டமா செய்யட்டும், ஈய வந்து படைக்கிறதுக்கு ஒரு ஆளா இருந்து செய்யறது கஷ்டம்னு ஒரு பேச்சுக்கு வைத்தாலும், இவங்க யாரு எதெல்லாம் வணங்குறாங்களோ எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு ஈய நம்ம உருவாக்குவோம், ஒரு உயிர் உள்ள ஒரு ஈய படைப்போம் அப்படின்னு அவங்க செய்யட்டுமே பார்ப்போம். அல்ல சொல்றான், சொல்லிட்டு அல்ல சொல்றான், சரி ஈய படைக்க முடியாது போ. இவங்க எதை வணங்குறாங்களோ அதுல ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருளை ஈ வந்து என்ன செய்ய எடுத்துட்டு போகுது, அதை கூட இதால் அந்த சிலைகளால் அல்லாஹ் அல்லாதவர்கள் வணங்குகிறார்களே அந்த வணக்கங்களை ஈடுபடுறார்களே அதை அந்த அந்த ஒன்று நாள் எதுவுமே தடுக்கவும் முடியாது, ஈ கொண்டு போறதை கூட தடுக்க முடியாது. அப்படி எதுக்கு கடவுள் இறைவன் வணங்கிட்டு இருக்கிறா அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கேட்கிறான். அவுலியா வணங்கக்கூடியவங்க, தர்காக்கு போகக்கூடியவங்க, சிலைகளை வணங்கக்கூடியவங்க அதுல ஒரு பொருளை வைத்தால் ஈ எடுத்துட்டு போகுது, அதை கூட அந்த சிலைகளால தடுக்க முடியாதப்பா. ஈ படைக்கிறது இருக்கட்டும், ஈ கொண்டு போறதையாவது தடுக்கட்டுமே, அது கூட முடியாது. அல்லாஹ் சொல்லிட்டு முடிக்கிறான் அந்த உதாரணத்தை. தேடுறவனும் சரி தேடப்படுபவனும் சரி எல்லாமே பலகீனமானவன். தேடுறவன் யாரு? வணங்குறவன். அப்ப தேடப்படுபவன் யாரு? வணங்கப்படக்கூடிய பொருள். எல்லாம் பலகீனமானதுதான், ரெண்டு பேரும் பலகீனமானதுதான் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி முடிக்கிறான். இது என்ன சொன்ன அன்பிற்குரியவர்களே, நிறைய முஸ்லிம்களை பார்க்கிறோம் அல்லாவை விடுத்து அல்லாஹ் அல்லாதவர்களை அல்லாஹ் அல்லாதவைகளை வணங்குறாங்க, ஆனா நாங்க வணங்குறோன்னு சொல்ல மாட்டாங்க, ஆனா எல்லாமே செய்வாங்க. பிள்ளை வேணும்னா பிள்ளை கேட்பாங்க, நோய்க்கு குணமாகனா அவங்கள்ட்ட போய் கேட்பாங்க, எந்த அளவுக்கு இந்த என்னென்ன தேவைகள் இருக்கோ எல்லாமே கேட்பாங்க. அல்லாட்ட கேட்க வேண்டிய சமுதாயம், அல்லாட்ட அழுது புலம்பி கோரிக்கை வைக்க வேண்டிய சமூகம், இஸ்லாமிய சமூகம் இப்படி தவறான கொள்கையின்பால் போகக்கூடிய நிலையும் என்ன செய்ய நான் பார்க்கிறோம் அன்பிற்குரியவர்களே. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இப்படி எல்லாம் உதாரணத்தை சொல்றான். இன்னும் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வை விட்டு யார அவுலியாக்களாக, நேசர்களாக, பாதுகாவலர்களாக எவர்கள் எடுத்துக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு உதாரணம் என்ன தெரியுமா? மஸலுல்லதீன அத்தகது மின் தூனில்லாஹி அவுலியா, அல்லாஹ்வை விடுத்து எவர்களை அவுலியாக்களாக, நேசர்களாக அல்லது பாதுகாவலர்களாக எடுத்துக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு உதாரணம் கமசலில் அன்கபூத், சிலந்தி பூச்சிக்கு உதாரணத்தை போல. ஒரு சிலந்தி பூச்சி அவ்வளவுதான், அதான் உதாரணம். சிலந்தி பூச்சி என்ன செய்யும் என்றால் இத்தஹதத் பைத்தா, அது ஒரு வீட்டை கெட்டும். இத்தஹதத் பைத்தா, அது ஒரு வீட்டை கெட்டும். இந்த வீட்டுக்கு தான் உதாரணம் இவங்க வணங்குற வணக்கங்கள்லாம். ஜவுளியாக்கள்னு யார் நினைச்சிருக்காங்களோ, பாதுகாவலர்ல யார் நினைக்கிறாங்களோ, இதெல்லாம் யாரு? ஒரு சிலந்தி பூச்சி ஒரு வீடு கெட்டுதா இல்லையா, அதுக்கு தான் சமம் அப்படின்னு நல்லா சொல்லிட்டு சொல்றான். ஒயின்ன அவுஹனல் புயூத், வீடுகள்லயே ரொம்ப ரொம்ப பலகீனமான வீடு என்ன தெரியுமா? லபைத்துல் அன்கபூத், சிலந்தி பூச்சியினுடைய வீடு தான் அப்படின்னு நல்லா சொல்லி முடிக்கிறான். லவ் கானு யாழமுன், இதை அறிபவர்களாக இருந்தா இதான் உலகத்துல இருக்க வீடு கட்டடங்கள்லயே ரொம்ப ஆக பலகீனமான கட்டடம்ன்றது சிலந்தி பூச்சி கட்டக்கூடிய கட்டடம் வீடு தான், இதுதான் இவர்களுக்கு சம. ஒரு பிரயோஜனமும் இருக்காது, என்ன வணங்கி பிரயோஜனம் இருக்காது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு சிலந்தி பூச்சியை கூட அல்லாஹ் உதாரணம் சொல்றான். அப்போ ஒரு ஈய உதாரணம் சொல்றான், சிலந்தி பூச்சி உதாரணமா சொல்றான், இன்னும் அல்லாஹ் இன்னொரு இடத்துல வந்து ஒரு கொசு அல்லாஹ் உதாரணம் சொல்றான். இப்ப இதெல்லாம் வந்து நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு கொசுவே, ஒரு ஈய, ஒரு சிலந்தி பூச்சியே, ஒரு எறும்பு, அல்லாஹ் இப்படி இல்லாம உதாரணம் சொல்லணும்னு நினைக்க கூடாது. அதையும் அல்லாஹ் இன்னொரு இடத்துல தெளிவுபடுத்துறான், இன்னல்லாஹ லா யஸ்தஹி அய் யதரிப மஸலன் மா பஊலதன் ஃபமா ஃபௌகஹா, நிச்சயமாக அல்லாஹ் ஒரு கொசுவை அல்லது அதை விடவும் அற்பமானதை எதையுமே அல்லாஹ் உதாரணமாக சொல்வதற்கு வெக்கப்பட மாட்டான், அல்லாஹ் வெக்கப்பட மாட்டான். அதுல படிப்பின இருக்குது, அதுல மனித சமுதாயத்திற்கு ஏராளமான சிந்திக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் உண்டு, அல்லாஹ் அப்படித்தான் வச்சிருக்கிறான். சரியா? அப்ப அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இப்படி கொள்கைக்கு என்ன செய்யறான், உதாரணமா சொல்றான். நான் ஏற்கனவே ஆரம்பத்துல சொன்ன வசனத்திலேயே அதுல தொடர்ச்சியா அல்லாஹ் இன்னொரு ஒரு கெட்ட வார்த்தைக்கு உதாரணம் அப்படின்னு சொல்றான். நல்ல வார்த்தைக்கு உதாரணம் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதற்கு உதாரணம் ஒரு நல்ல மரத்தை போலன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அடுத்தது அல்லாஹ் சொல்றான், ஓ மசலு கலிமத்தின் ஹபீசத்தின், ஒரு கெட்ட வார்த்தைக்கு உதாரணம் என்ன தெரியுமா, கஷஜரத்தின் ஹபீசத்தின், அது ஒரு கெட்ட மரத்துக்கு உதாரணத்தை போல. அது எனக்கு கெட்ட மரம், நல்ல மரம் கெட்ட மரம்னு ஒன்று இருக்கு, அல்லாஹ் சொல்றான். அது ஒரு கெட்ட மரத்திற்கு உதாரணம். அந்த கெட்ட மரம் எப்படி அது பூமியில நிக்காது, அது புடுங்கி எறியப்படும். மாலஹாமின் கரார், அதுக்கு வேறு அடி வேறு இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, அதுக்கு இடமே கிடையாது. அப்ப இந்த செடி இதெல்லாம் வந்து அதுக்குன்னு ஒரு நிலையான ஒரு இடமே இருக்காது, அது தூக்கி அப்படி வீசினா வந்துடும். இந்த மாதிரி ஒரு உதாரணம் தான் கெட்ட வார்த்தைக்கு. அப்படின்னா கெட்ட ஒரு கொள்கைக்கு, முஸ்லீம் அல்லாத கொள்கைக்கு, இஸ்லாம் அல்லாத கொள்கைக்கு அல்லாஹ் என்ன செய்யறான், இப்படிப்பட்ட ஒரு உதாரணத்தை அல்லாஹ் சொல்றான். அப்ப அன்பிற்குரியவர்களே, எனவே கொண்ட கொள்கையில உறுதியா இருக்கணும். இஸ்லாமிய மார்க்கத்தை இன்னும் நாம தெளிவா படிக்கணும். குறிப்பாக அல்லாஹ் கூறக்கூடிய உதாரணங்களை படித்து இன்னும் நம்ம குர்ஆனோடு தொடர்புகளை என்ன செய்யணும், அதிகப்படுத்தி கொள்ளணும். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இன்னொரு இடத்துல இறை மறுப்பாளர்கள் அல்லாவை மறுத்தா, அல்லாவை மறுத்து கொள்கையில உறுதியா இல்லாம தடம் புரண்டா, அல்லது ஏற்றுக்கொண்டிருக்கிற அந்த அகீதாவுல கொள்கையில் நாம சரியா இல்லாம நம்ம நல்ல காரியங்களை என்ன செஞ்சாலும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. ஷிர்க் வைக்கிறோம், அல்லாவுக்கு இணை கற்பிக்கிறோம், என்னதான் நம்ம தொழுதாலும் இபாத செஞ்சாலும் தான தர்மங்களை வணங்கினாலும் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். ஏன், உன்ட்ட முதல்ல கொள்கை சரியில்லை, நீ என்னை இணை வைத்து கொண்டு நீ நல்ல காரியங்களை செய்வாயா? இணை வைத்து கொண்டு நம்ம என்ன காரியங்களை செஞ்சாலும் அதை அல்லாஹ் அழிச்சிருவான். அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தே சொல்றான், லைன் அஷ்ரக்த லயஹபத்தன் அமலுக வல தகூனன் மினல் காஸிரீன். நபியே, நீங்கள் இணை வைத்தால், அல்லாஹ்வுக்கு நீங்கள் இணை வைத்தால் உங்களுடைய அமல் எல்லாம் அழித்துவிடும், நீங்கள் நஷ்டவாளிகளாக போயிருவீங்க அப்படின்னு சொல்லல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்தே சொல்றான். அப்போ ஷிர்க் இருந்தா, அல்லாஹ்வுக்கு நாம இணை கற்பித்தா, அதுக்கு பிறகு நம்ம என்ன காரியங்கள் நல்ல காரியங்கள் செஞ்சாலும் அது ஒண்ணுமே கிடையாது, பூஜ்யம் தான், செஞ்சு பிரயோஜனமே இல்லை. அதுக்கு அல்லாஹ் ஒரு அழகான உதாரணம் சொல்றான் பாருங்க, நல்ல கவனிங்க. வல்லதீன கஃபரு அமாலுஹும், இறை மறுப்பாளர்கள், அல்லாஹ்வை மறுத்து வாழக்கூடியவர்கள், அவர்களுடைய செயல்கள் இருக்கும் அல்லவா, அந்த செயல் எதுக்கு உதாரணம் தெரியுமா, கசராபின் பிகியா, கசராபின் பிகியா, ஒரு பாலைவனத்துல ஒரு காணல் நீரை போல, அதான் உதாரணம். ஒரு பாலைவனத்துல காணல் நீரை போன்று அவனுடைய செயல்பாடுகள், காணல் நீர் தான். ஒருத்தன் தாகத்தோட தண்ணீர் தண்ணீர் என்று துடித்து அது தண்ணீர் தான் என்று நினைப்பான், குடிக்கக்கூடிய தண்ணீர் தான் என்று கருதுவான். ஹத்தா இதா ஜாஹு, அந்த இடத்துல போய் நிற்பான், தண்ணீர் என்ற அந்த இடத்துல போய் நிப்பான், லம் யஜிது ஹுஷைஆ, அங்கு எதையுமே அவன் பார்க்க மாட்டான். போய் பக்கத்துல போயிட்டா பார்க்கும்போது தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும், காணல் நீர் அப்படித்தானே இருக்கும், போய் பக்கத்துல போனா ஒண்ணுமே இருக்காது. இதுதான் இவனுடைய செயல்பாடு. இவன்ட குஃபரோடு இருக்கிற நல்ல காரியங்கள் இருக்கு இல்லவா, இதெல்லாம் இந்த காணல் நீரை போலதான், என்னதான் செஞ்சாலும் செஞ்ச மாதிரி இருக்கும், ஆனா அல்லாவிடத்துல ஒண்ணுமே கிடையாது, பூஜ்யம். அவனுடைய கணக்க தீர்ப்பான், அந்த கணக்க முடிப்பான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லிட்டு, அல்லாஹ் விசாரிப்பதில கடுமையானவன், வேகம் உள்ளவன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்போ இறை மறுப்பு கொள்கையோட ஷிர்கோட என்ன நல்ல காரியங்கள் செஞ்சாலும் அது வெறும் வெற்று காணல் நீரை போலதான் அப்படின்னு இங்க உதாரணமா சொல்றான். இன்னும் உதாரணம் சொல்றான் பாருங்க, அது தொடர்ச்சி அவ் அல்லது, இந்த உதாரணம் பத்தலையா அல்லது, இதை கவனிங்க, கதுலுமாத்தின் ஃபீ பஹரின் லுஜ்ஜியின், ஆழ்கடலில் உள்ள இருள்களை போல. ஆழ்கடல் கீழே ரொம்ப ஆழ்கடல் இருக்குமே, அந்த ஆழ்கடல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பல இருள்கள் அங்க வச்சிருக்கான், அது மாதிரிதான் கடல்லையே கீழே தாழ்வு நிலையில அங்க அல்லாஹ் இருள்களை வைத்திருப்பான். அந்த இருள்களை போலத்தான் இவனுடைய செயல்பாடுகள். அந்த இருள்கள் எப்படி இருக்கும் அதெல்லாம் விபரிக்கிறான். யகுஷாஹு மௌஜுன் மின் ஃபௌகிஹி சஹாப், அந்த அந்த ஆழ்கடல்ல அதுல ஒரு அலை இருக்குமா, சுப்ஹானல்லாஹ், அந்த அலை. இது அல்லாஹ் எப்பவே சொல்லிட்டான், இன்னைக்கு இதை நிரூபிக்கிறாங்க. அந்த ஆழ்கடையில கீழே ஒரு அலை இருக்குமா, அது மேல வந்து ஒரு மேகம் மூடி விடுமா, கீழையும் மேகம் இருக்கு ஆழ்கடல்லையும் மேகம் இருக்கு. மௌஜும் மின் ஃபௌகிஹி ஸஹாப் அப்படின்னு நல்லா சொல்றான். துலுமாத்தும் பாலுஹா ஃபௌக பால், அதுல சில இதுல இருள்கள், சில இதுக்கு மேல அப்படி இருள்கள், அப்படியே எல்லா படித்தரங்களை வச்சிருப்பான், கீழையும் பல இருள்கள் அல்லாஹ் வச்சிருப்பான். எந்த அளவுக்கு சொன்னா, இதா அஹ்ரஜ யதஹு, ஒரு மனுஷன் அதுல விழுந்து தன் கையை உயர்த்தி வெளியே நீட்டினாலும், கையை வெளியே நீட்டினாலும், லம் யகதியராக, அவனால கூட தன் கையை பார்க்க முடியாது. தன் கையை இப்படி வெளியே நீட்டான், அவனுக்கு கூட தெரியாது கையிதான். அந்த அளவுக்கு அவன் இருள்கள் என்ன செய்திருக்கும், சூழ்ந்து இருக்கும். அது மாதிரிதான் இவனுடைய செயல்பாடுகள் எல்லாம் சொல்றான். ஒமல்லம் யஜ்அலில்லாஹு லஹு நூர் ஃபமா லஹு மின் நூர். யாருக்கு அல்லாஹ் ஒளியை கொடுக்கலையோ, பிரகாசத்தை கொடுக்கலையோ, வேற யாருமே அவனுக்கு கொடுக்க முடியாது. அது அல்லாஹ் தான் கொடுக்க முடியும். நூறுன்றது இஸ்லாம். அப்ப இஸ்லாம் இல்லைன்னா அவனுக்கு பிரகாசம் கிடையாது, இருள் தான். அவன் என்ன செஞ்சாலும் இருள்களுக்கு சமம் தான் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆல இங்கேயும் அல்லாஹ் கொள்கையை தான் பேசுறான். உதாரணமா சொல்றான், எவ்வளவு நமக்கு விபரமாக புரியும்படியாக நாம சிந்திக்க வேண்டும் என்பதற்காக, நம்முடைய நிலைகளை சரி செய்ய வேண்டும் என்பதற்காக எவ்வளவு அழகா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உதாரணங்களை சொல்றான் பாத்தீங்களா. அதுதான் அல்லாஹ்வுடைய குர்ஆன் அப்படிப்பட்ட ஒரு மகத்துவம் பொருந்தியது என்பதை நம்ம புரிந்து கொள்ளலாம். சரி, அடுத்தது அன்பிற்குரியவர்களே, பொருளாதாரத்தை செலவு செய்யணும் பாருங்க. இது நல்லவர்களுக்கு அல்லாஹ் உதாரணம் சொல்றான். பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்யறோம். அல்லாஹ் சுப்ஹான வ தஆலா ஒவ்வொருவருக்கும் ஒரு பொருளாதாரத்தை கொடுத்துருப்பான், ஏற்ற தாழ்வு இருக்கும். நமக்கு என்ன கொடுத்துருக்கிறானா, நமக்கு என்ன சக்தி இருக்குதோ அதை நம்ம வந்து அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்யணும். இது ஒவ்வொருவரும் அவரவருக்கும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு செய்தி. அது அல்லாஹ் சுப்ஹான வ தஆலா உதாரணமா சொல்றான், மஸலுல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ சபீலில்லாஹ் கமஸலி ஹப்பா அம்பத்தத் சப்அ சனாபில் ஃபீ குல்லி சும்புலத்தின் மிஅத்து ஹப்பா வல்லாஹு யுலாஇஃபு லிமன் யஷா வல்லாஹு வாசிஉன் அலீம். அல்லாஹ்வுடைய பாதையில எவங்க செலவு செய்றாங்களோ அவங்க ஒரு விதைய தான் போடுறாங்க, ஒரு விதைய தான் போடுறாங்க. அது எப்படி மாறுது என்றால், அந்த விதை வந்து ஏழு கதிர்களாக அது முளைப்பிக்கின்றது, ஏழு கதிர்களாக முளைப்பிக்கிறது. அந்த ஏழு கதிர்களையும் நூறு மடங்கு அது அதிகமாகுது. ஒவ்வொரு கதிர்லையும் நூறு ஆகுது, அப்ப 700 மடங்கு ஆகுது. ஒன்ன தான் போடுவான், அந்த ஒன்னு நூறாகி 700 ஆகுது. சுப்ஹானல்லாஹ், அப்படி ஒரு ஒரு நிலைக்கு அவன் கொடுக்கிற தர்மம் அப்படி மாறுது. ஒன்னு கொடுத்தா 700 கொடுத்தத போல. அல்லாஹ் உதாரணமா சொல்றான். இத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக இன்னும் சொல்லி விவரிச்சாங்க. என்ன சொன்னாங்க என்றால், நீங்க கொடுக்கிற தர்மம் இருக்குது இல்ல, இது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு ஆட்டு குட்டியை எப்படி வளர்த்தா நம்ம பக்குவமா பார்த்து பார்த்து வளர்ப்போமோ, இது மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்ம கொடுக்கிற தர்மத்தை அப்படி சின்னதா கொடுத்த தர்மத்தை அப்படி வளர்த்து 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 அல்லாஹ் மலை அளவுக்கு எல்லாம் வச்சிருவான். வச்சுட்டு நம்ம அங்க போய் நிப்போமா, நம்ம கொடுத்த தர்மம் சின்ன தர்மமா தான் இருக்கும். அங்க போனா அல்லாஹ் சொல்லுவான், என் அடியானே இதோ பார், இந்த மலையை பார். மலையை பார்த்து சொல்வான், இதோ நீ தர்மம் செய்தாயல்லவா, அதுதான் இந்த தர்மம், பார் மலையை பார் அப்படின்னு சொல்லுவானா. அப்ப இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான், சஹீஹ் புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ ஒரு தர்மம் செய்யக்கூடியவனுக்கு உதாரணத்தை பாத்தீங்களா, எவ்வளவு அழகா அல்லாஹ் சொல்றான் பாருங்க. அப்ப ஒண்ணுண்டா 700 ஆகுது. அப்ப அல்லாஹ் சுப்ஹானத்துல நாளைக்கு மலையை காட்டி என்ன செய்வான், இது உனக்குன்னு சொல்லுவான், ஆச்சரியப்படுவோம். அதனால அன்பிற்குரியவர்களே, தர்மம் கொடுப்பது என்பது நம்ம வந்து கொஞ்சம் கூட சளைக்க கூடாது. அது கொஞ்சமா இருக்குதுன்னு நம்ம நினைப்போம், அல்லாஹ் மலையளவுக்கு உயர்த்தி காட்டுவான். அதனால நம்ம வந்து கொஞ்சமோ நெஞ்சமோ அதை பார்க்காம அல்லாஹுடைய பாதையில என்ன செய்யணும், தர்மம் செய்யணும். அதே சமயத்துல அன்பிற்குரியவர்களே, தர்மம் செய்யறதுல 100 வகை இருக்குது. என்ன தர்மம், செய்யக்கூடாத தர்மம். செய்யக்கூடாத தர்மம்னா, தர்மம் செய்யும் போது அடுத்தவங்களுக்கு தொல்லை கொடுக்கூடாது, சொல்லி காட்டி அவனை வந்து நோகடித்து இந்த மாதிரி எல்லாம் தர்மம் செய்யக்கூடாது. அதுக்கும் அல்லாஹ் உதாரணத்தை சொல்றான். நல்லதை செய்யக்கூடியவங்களுக்கும் உதாரணம், கெட்டதை செய்யக்கூடியவங்களுக்கும் அல்லாஹ் ஒரு உதாரணம். ஏன், புரியணும், நம்ம விளங்கணும்ன்றதுக்காக. அதை அல்லாஹ் சொல்றா பாருங்க, எவ்வளவு அழகா சொல்றா பாருங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, லா துபுத்திலு சதகாத்திக்கும் பில் மன்னி வல் அதா, உங்களுடைய தர்மங்களை சொல்லி காட்டி அடுத்தவர்களை நோவினைப்படுத்தி இப்படி நீங்கள் தர்மம் கொடுத்து பாழாக்கிறாதீங்க அப்படின்னு நல்லா சொல்கிறான். இது யார் மாதிரி இருக்குது என்றால், கல்லதி யுன்ஃபிகு மாலஹு ரியா அன்னாஸ் ஒலா யுமினு பில்லாஹி ஒலா பில் யௌமில் ஆகிர். இந்த கொடுக்குற அந்த தர்மம் இவன் கொடுக்குறானா, இவன் யாரை போல அப்படின்னு சொன்னால், அல்லாவையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொள்ளாமல் மக்களுடைய புகழை எதிர்பார்த்து மக்களுக்கு காண்பிப்பதற்காகவே தர்மம் கொடுக்கிறான் பாருங்க. இவனை போல ஈமான் கொண்டவர்களே உங்க தர்மத்தை இந்த மாதிரி நீங்க செஞ்சு அழிச்சிடாதீங்க நல்லா சொல்றான். சொல்லிட்டு இவன் கொடுக்கிற தர்மம் அதுக்கு ஒரு உதாரணத்தை எல்லாம் சொல்றான். இவனுடைய உதாரணம் கமசலி சஃபானின் அழகி துராப், அதாவது ஒரு பாறைக்கல் மீது மண் இருக்குமே, மண்ணு இருக்குமே, இது மாதிரிதான் உதாரணம். ஒரு பாறை கல்லுல மண்ணு இருக்குமே இல்லையா, அந்த மண்ணு தான் இவன் செஞ்சதுக்கு உதாரணம். இவன் செய்யறது அந்த மண்ணுதான். அது எப்படி என்றால் அசாபஹு வாபில், அந்த மலையின் மீது, அதாவது அந்த பாறையின் மீது மலை கொட்டி தண்ணீர் கொட்டுது. கொட்டினா என்ன ஆகும், மண்ணு அது அப்படி சரிஞ்சு கீழே விழுந்துடும், அது சரிந்து போயிடும், மண்ணு கீழே விழுந்துடும். இதுதான் இவன் செஞ்ச தர்மம் எல்லாம் சுட்டி காட்டுறான். நீ சொல்லி காட்டி தர்மம் கொடுத்தா, அடுத்தவருக்கு நோவினை காட்டி தர்மம் செஞ்சா அது எந்த அளவுக்குன்னு சொன்ன, பாறை கல்ல மேல இருக்கிற மண்ணு போலதான், அந்த மண்ணு மேல தண்ணி விழுந்தா அந்த ஆட்டோமேட்டிக்கா மண்ணு கீழே விழுத்துரும். லா யக்திரூனா அலா ஷைஇம் மிம்மா கஸபு, இவங்க என்னெல்லாம் சம்பாதிச்சாங்களோ அதனால ஒண்ணுமே அவங்களால செய்ய முடியாது. மண்ணு விழுந்தா விழுந்துடும், அதை ஒண்ணும் தடுக்கவே முடியாது. இது அல்லாஹ் சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு உதாரணத்தை சொல்றான். அப்ப எவ்வளவு ஒரு டேஞ்சர்னு பாருங்க. அப்போ நாம செய்யக்கூடிய தர்மம் அழியக்கூடிய மண்ணு மாதிரி போயிடக்கூடாது, சொல்லி காட்டி போயிடக்கூடாது. நிறைய பேர் பார்க்கணும், தர்மம் கொடுத்தா எந்த அளவுக்கு தர்மம் கொடுக்குன்னு இஸ்லாம் சொல்லுது. வலது கையால் கொடுக்கக்கூடிய தர்மம் இடது கைக்கு கூட தெரியக்கூடாதுன்னு சொல்லுது. அப்படி செஞ்சா அவனுக்கு நாளைக்கு மறுமையில் எல்லாம் நிழல கொடுக்குறான்னு சொல்றான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ நம்மால் என்ன பண்றான், எல்லாத்துக்கும் தெரியற மாதிரி அப்படி கொடுப்பான் நினைச்சா இல்லையா, அல்லது சொல்லி காட்டுற மாதிரி கொடுப்பான், அல்லது கொடுத்து போட்டு அவனை சொல்லி காட்டுவான். இவன் யாரு தெரியுமா, இப்போ வந்திருக்கிறான் பாரு, இவனுக்கு நான் தான் விசா கொடுத்தேன், என்னமோ இவன் கையிலேருந்து விசாவை எடுத்தது மாதிரி இவனே நூறுத்தன உட்காந்துட்டு இருப்பான். நினைச்சா இல்லையா, நான் தான் விசாவை கொடுத்தேன், அடுத்தது இன்னும் கொஞ்சம் நாள் வந்துடும், 10 வருஷத்துல இருந்தால் பெரிய ஆளாக போயிடுவான். இவன் கூட்டு வந்தவன் இவன் சின்ன ஒரு ரெக்யூஸ்ட் பண்ணி விசா கேட்டதுனால அவன் வந்து வந்து நல்ல முன்னேறி இருப்பான். ஊரில் வந்து சொல்லிடுறது, இவன் இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கானா நான் தான் காரணம், முடிஞ்சு போச்சு, அவன் செய்கிற எல்லா காரியங்களும் அப்படி அழிஞ்சு போயிடும். இப்போ சொல்லி காட்டான், அவனுக்கு கேள்விப்பட்டா என்ன ஆகும், மனசு நோவுமா நோகாதா, வேதனை அடையுமா அடையாதா, அடையும். அல்லாஹ் சுபானத்துல இவன் இந்த செய்யக்கூடிய இந்த நல்ல காரியத்தை தூக்கி வீசிடுறான். நீ இப்போ செய்யறது வந்து அந்த மண்ணு போலதான், பாறை கல்லுல அந்த மண்ணு இருக்கிற மாதிரி தான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன செய்யற, உதாரணம் காட்டுறான். அந்த மாதிரி செய்யாதீங்கன்னு நல்லா சொல்றான். இன்னும் அழகா அழகா உதாரணம் சொல்றான் பாருங்க. ஐயவத்து அஹதுக்கும் அன் தகூன லஹு ஜன்னத்தும் மின் நஹீல் வ அனாப் தஜ்ரி மின் தஹ்தி ஹல்லன்ஹார். இப்படி வச்சுக்கணும், உங்களுக்கு உங்கள ஒருவருக்கு ஒரு பேரித்த மர தோட்டம் இருக்குது, அதே மாதிரி திராட்சை பழ தோட்டம் இருக்குது. தஜ்ரீமின் தஹ்தி ஹல்லன்ஹார், அந்த தோட்டம் எப்படிப்பட்ட தோட்டம் தெரியுமா, அதுக்கு கீழே ஆறுகள் ஒரு பக்கத்தில் ஓடிக்கிட்டே இருக்குது. அப்படி ஒரு அழகான தோட்டம் உங்களுக்கு இருக்குது, அப்படி வச்சுக்கோங்க. சொல்லிட்டு எல்லாம் சொல்கிறான், வாசாபகுல் கிபர், இப்படி தோட்டம் இருக்கும்போது வயசாயிருச்சு, உலகு துர்ரியத்தும் துஆஃபா, அவருக்கு தோட்டம் உள்ளவருக்கு சொந்தக்காரருக்கு பலகீனமான சந்ததிகள் இருக்கிறாங்க, பலமுள்ள சந்ததிகள் இல்லை, எல்லாம் பலகீனமான பிள்ளைகளாகவே இருக்கிறாங்க. தோட்டத்தை பராமரிக்கவோ அதை கையில் எடுக்கவோ அதை எடுத்து சரி செய்யவோ அந்த மாதிரிலாம் இல்லை, பலகீனமான சந்ததிகளாக அவங்களுக்கு இருக்கிறாங்க. இப்படி இருந்தா அது என்ன, அசாபஹா யஸாருன் ஃபீஹி நாருன் ஃபஹ்தரகத், ஒரு கடுமையான ஒரு புயல் காற்று வீசுது, நெருப்போடு சேர்ந்த புயல் காற்று வீசுது. அந்த நெருப்பு என்ன என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா, அந்த தோட்டத்தையும் எரித்து அழித்து விடுகிறது. இப்படி ஒருத்தன் விரும்புவானான்னு எல்லாம் கேட்கறான். இவ்வளவு அழகான ஒரு தோட்டத்தை கையில தந்து தண்ணீர் ஓட வைத்து ஆற கொடுத்து இப்படி ஒன்ன கொடுத்து இவனுக்கு ஒரு பலகீனமான சந்ததி இருந்து இவனுக்கு வயசான பிறகு திடீர்னு வந்து ஒரு காற்று, நெருப்பு காற்று, புயல் காற்று வீசி அந்த தோட்டத்தையே அழித்து எரித்து விடுமே, இதை யாராவது உங்களில் விரும்புவாங்களா அப்படின்னு நல்லா கேட்குறான். அப்போ நீங்கள் செஞ்சா இதான் நடக்கும், இதுதான் உதாரணம், என்ன செஞ்சாலும் அதை நாமளே அழிக்கிற மாதிரி. இவ்வாறே அல்லாஹ் உங்களுக்கு பல அத்தாட்சிகளை கொண்டு விவரிக்கிறான், சிந்திக்க வேண்டும் என்பதற்காக. அப்ப அன்பிற்குரியவர்களே, பொருளாதாரத்தை செலவு செய்தால், தர்மம் கொடுத்தால் அதுக்கும் அல்லாஹ் உதாரணம் சொல்றான். நல்ல நீயத்தோட இஹ்லாசோட அல்லாஹுக்காக வேண்டி கொடுத்தா அல்லாஹ் உங்களை விடுறதே கிடையாது, மென்மேலும் அல்லாஹ் கொடுத்துக்கிட்டே இருப்பான். அதே சமயத்துல இஹ்லாஸ் இல்லாம, அல்லாஹுக்காக வேண்டி இல்லாம, மக்களுக்காக வேண்டி, புகழுக்காக வேண்டி கொடுத்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அது அப்படியே ஒண்ணும் இல்லாம என்ன செஞ்சிருவான், அல்லாஹ் நாசமாக்கி விடுவான் என்றும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்றான். அன்பிற்குரியவர்களே, இறுதியாக நாம் எல்லாம் நிறைய விஷயங்களை தெரிஞ்சிருக்கிறோம், மார்க்கத்தை படிச்சிட்டோம், இப்போ நம்முடைய வாழ்க்கையில் செயல் வடிவம் கொடுக்கலை அப்படின்னா என்ன பிரச்சனை ஆகும்? அதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உதாரணமாக சொல்கிறான். அதே மாதிரி நம்ம நல்ல எல்லா விஷயம் தெரிஞ்சு தீய காரியங்களை செஞ்சிட்டோம், திடீர்னு ரூஹு வந்துருச்சு, பிரிஞ்சிருச்சு, அல்லாஹ் உயிரை கைப்பற்றிட்டான், அப்போ என்ன ஆகும்? அதுக்கும் அல்லாஹ் ஒரு உதாரணத்தை சொல்கிறான் பாருங்க. இன்னல்லதீன கத்தபு பி ஆயாத்தினா வஸ்தக்பரு அன்ஹா, நிச்சயமாக எவர்கள் நம்முடைய வசனங்களை பொய்ப்பித்து பெருமை அடித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்காக வானத்தின் வாசல்கள் திறக்கப்பட மாட்டாது. எது வரைக்கும் தெரியுமா? ஹத்தா எலிஜல் ஜமலு ஃபி சம்மில் ஹியாத், ஹத்தா எலிஜல் ஜமலு ஃபி சம்மில் ஹியாத், ஊசியின் துவாரத்திலே, ஊசி இருக்கா இல்லையா, இந்த ஊசியின் துவாரத்தில் ஒட்டகம் நுழையும் வரை இவர்கள் வந்து இவர்கள் வானத்தில் வந்து வாசல்கள் திறக்கப்பட மாட்டாது அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்ற. என்ன இது, என்ன உதாரணம், இது நடக்கக்கூடியதா? ஒரு ஊசியினுடைய துவாரத்தில் ஒட்டகம் நுழையுமா? நுழையவே செய்யாது. அல்லாஹ் உதாரணம் சொல்றான், இது எப்போ நுழையுமோ அப்பதான் சாத்தியப்படும். என்ன அர்த்தம்? நுழையாது, சாத்தியப்படாது. இவனுக்காக வேண்டி வானத்தின் வாசல்கள் திறக்கப்படாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுக்கு அற்புதமான விளக்கத்தை சொன்னாங்க. இதுல சில பேர் சொல்றாங்க சொர்க்கம் வானத்துல தான் இருக்குது, அதனால வந்து திறக்கப்படாது. சொர்க்கத்துல வானம் மட்டும் இல்ல, நரகம் தான் அங்கதான் இருக்கு. வானத்துல நரகமும் சேர்ந்தான் இருக்கு, சொர்க்கம் மட்டுமல்ல நரகமும் சேர்ந்தா இருக்கு. எல்லாம் அதை தாண்டிதான் நம்ம போவோம். அப்ப எல்லா அதனுடைய சந்திப்பு இருக்கதான் செய்யும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுக்கு அற்புதமான விளக்கம் சொன்னாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்ல ஒரு மூமினுடைய உயிரை கைப்பற்றினால், அவன்கிட்ட கைப்பற்றும் போது அவன் நல்ல மூமினா இருக்கிறான், நல்ல காரியத்தை செய்யறான்னு சொன்னா வானவர்கள் வந்து உயிரை பிடுங்குவாங்க. உயிரை எடுக்கும் போது ரொம்ப ஈஸியா உயிர் வெளியே வந்துடும். அந்த உயிரை நேரம் மேல கொண்டு போவாங்க. மேலே கொண்டு போனால் வானத்தில் உள்ள இருக்கக்கூடிய மாணவர்கள்லாம் வரவே இருப்பாங்க, மனம் கமழ்ந்து அழகான மனத்தோட வருகை, உங்களுடைய வருகை நல்வரவாகட்டும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வானத்திலும் மாணவர்கள் என்ன செய்வாங்க, புகழ்ந்து வரவேற்று கொண்டே இருப்பாங்க. இது யாருக்கு? நல்லவர்களுக்கு. தீயவர்களாக இருந்தால் என்னதான் குர்ஆன் வசனம் சொல்லியும் ஹதீஸ்களை சொன்னியும் இதோ உபதேசங்களை செய்தும் அதில் திருந்தவே இல்லை, இப்படியே ஒருவருடைய மௌத்து போயிருச்சின்னு சொன்னால் ரூஹை பிடுங்கும் போதே வெளியே எடுக்க முடியாது, ஈஸியாக ரூஹு வெளியே வந்துடுறார். சிலருடைய ரூஹை வந்து வானவர்கள் பிடிக்க எப்படி இருக்கு தெரியுமா? அடி போடுவாங்க. வானவருடைய அடி சாதாரண அடி இல்லை, நம்ம நாட்டில் போலீஸினுடைய அடியை பெரிய அடின்னு சொல்லுவோம், வானவர்களுடைய அடி உத இருக்கு பாருங்க. அதை வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒருத்தருக்கு கொடுக்கக்கூடிய அந்த அடியினுடைய வேதனையில் அவன் அந்த சப்தம் புலம்புற சப்தம் இருக்குது இல்ல, அதுல வந்து மனிதர்களும் ஜின்னுகளும் மட்டும்தான் காதில் விளங்காது, பூமியில இருக்க அத்தனை பேருக்கும் விளங்குப்பான். அந்த அளவுக்கு மாணவருடைய அடி இருக்கும். மாணவர்கள் அடித்து உதைத்து புடுங்குவாங்க. எப்படி? அல்லாஹ் குர்ஆன்ல அப்படியே சொல்ற, கைஃப இதா தவஃபத்ஹுமுல் மலாயிக்கத்து யத்ரிபூன வுஜூஹஹும் வஅத்பாரஹும், வானவர்கள் தீயவர்களுடைய உயிரை கைப்பற்றும் போது முகங்களில் அடிப்பார்கள், முதுகுகளில் அடிப்பார்கள், அப்போது எப்படி இருக்கும் வேதனை அல்லாஹ் கேட்கிறான், கடுமையா இருக்கும். அந்த வேதனையோட உயிரை பிடுங்குவாங்க, உயிரை பிடுங்கி வெளியே எடுத்துட்டு மேலே கொண்டு போவாங்க, வாசல்கள் திறக்கப்படாது. வானவர்கள்லாம் மறுத்துருவாங்க, கொண்டு போங்க கெட்ட உயிர், கெட்ட ஆத்மா அப்படின்னு சொல்லி மறுத்துருவாங்க. இதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல சொல்றான். அப்போ நம்ம நல்லவர்களா வாழல, நம்முடைய உயிர் மேலே கொண்டு போக முடியாது. சுலபமாக வானவர்கள் நம்முடைய உடலிலிருந்து உயிரை எடுக்க முடியாது, அதை நம்ம விளங்கணும். இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உதாரணத்தை எப்படி சொல்றான், ஊசியினுடைய துவாரத்தில் ஒட்டகம் நுழையும் வரை நடக்கவே செய்யாது, நடக்காது என்றால் அவனுடைய கெட்டவனுடைய உயிரும் மேலே போகாது. இதுதான் அல்லாஹ் சொல்லக்கூடிய உதாரணம். எனவே அன்பிற்குரியவில்லை, இதை நம்ம சிந்திக்கணும். கடைசியாக சொல்லக்கூடிய உபதேசம், நாம் எதெல்லாம் நம்ம கேட்டோமோ, நல்ல கல்விகளை கற்றோமோ, படித்தோமோ, இஸ்லாமிய மார்க்கத்தை அறிந்தோமோ, அதை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்தலன்னு வைங்க, அதுக்கு ஒரு உதாரணம். அந்த உதாரணத்தோடு இன்ஷா என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், மஸலுல் லதீன ஹம்மிலு தௌராத் சும்மலம் யஹ்மிலூஹா கமஸலில் ஹிமார் يحمل أسفارا بئس مثل القوم الذين كذبوا بآيات الله والله لا يهدي القوم الظالمين. அல்லாஹ் சொல்றான், தௌராத்தை சுமந்தாங்களா இல்லையா, நமக்கு குர்ஆன் என்ற வேதம் இருந்தது போல நமக்கு முன்னர் வாழ்ந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் எதை கொடுத்தான்? தௌராத்தை கொடுத்தான். அந்த தௌராத்தை வந்து சுமந்தாங்களே, நம்ம இப்ப குர்ஆன் எப்படி சுமந்து நமக்கு இருக்குதோ அது மாதிரி தௌராத்தை அவங்களுக்கு இருந்துச்சு இல்லையா, அதை அவங்களுக்கு சுமந்தாங்க இல்லையா. அந்த சுமத்தப்பட்ட சமுதாயம் என்ன பண்ணலன்னு சொன்னா, அவங்க ஒழுங்கா சுமக்கல, லம் யஹ்மிலூஹா, அதை ஒழுங்கா சுமக்கல. அப்படின்னு என்ன அர்த்தம்? அதை வாழ்க்கையில செயல்படுத்தல. இப்படி செயல்படுத்தாம இருக்கிறாங்களே, இந்த தௌராத்து சுமத்தப்பட்டார்களே அவர்களுடைய உதாரணம் என்ன தெரியுமா? கமசலில் ஹிமார் யஹ்மிலு அஸ்ஃபாரா, மூட்டைகளை ஏடுகளை சுமக்கக்கூடிய கழுதைகளை போல என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். ஒன்றும் பிரயோஜனமே கிடையாது. படிச்சு என்ன பிரயோஜனம்? எல்லாத்துக்கும் தெரியும், தொழணும்ன்றது எல்லாத்துக்கும் தெரியும், தொழலைன்னா அல்லாஹ் தண்டிப்பான்றது எல்லாத்துக்கும் தெரியும். தெரிஞ்சு நம்ம ஒன்னு செய்யலன்னு சொன்னா, அல்லாஹ் சொல்லக்கூடிய உதாரணம் கமசலில் ஹைமாரி ஹமீல் அஸ்பாரா, கழுதைகள், அது ஏடுகளை சுமக்கக்கூடிய கழுதைகளை போல. கழுதைக்கு என்ன தெரியும்? அது என்னத்தை வச்சாலும் அது சுமந்துகிட்டு இருக்கும். கல்லை வச்சாலும் சுமக்கும், துணியை வச்சாலும் சுமக்கும், எதை வச்சாலும் அது பின்னாடி சுமந்துகிட்டு தான் இருக்கும். அது ஒண்ணுமே தெரியாது. அந்த மாதிரி மனுஷன் கழுதையா மாறிடும். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் பாதுகாக்கணும் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். இந்த உதாரணத்தை போட்டு அல்லாஹ் சொல்றான், பிஸ் மஸலுல் கௌமி அல்லதீன கஸ்தபூ பிஆயாத்தில்லா, அல்லாஹ்வுடைய வசனங்களை பொய்ப்பிக்கிறாங்களே அந்த சமுதாயத்திற்கு கூறப்பட்டுள்ள கெட்ட உதாரணம் இதான்னு சொல்றான் அல்லாஹ். இந்த உதாரணத்தை மட்டும் கெட்ட உதாரணம் அல்லாஹ் சொல்றான். அப்போ இதில் நம்ம நல்லா கவனிக்கணும், எதை நம்ம படித்தோமோ, எதை நாம் கற்றோமோ அதை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும்? செயல்படுத்தணும். இல்லை அந்த உதாரணம் தான், அல்லாஹ் பாதுகாக்கணும். எனவே அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னும் எத்தனையோ உதாரணங்களை குர்ஆனில் சொல்கிறான். குர்ஆனோடு தொடர்பு வைப்போம், குர்ஆனை படிப்போம். குர்ஆனை படிப்பதற்காக, செயல்படுத்துவதற்காக, சிந்திப்பதற்காக அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். நம்ம கொஞ்சம் தூரமாக இருக்கிறோம், அந்த நிலை மாறணும். குர்ஆனை படிக்க படிக்க நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும். நம்ம படிக்கலைன்னு சொன்னால் அப்படியே தான் நம்ம இருப்போம். அதனால் படிக்க தொடங்குவோம். ஒரு நாளைக்கு ஒரு பக்கம், குறைந்தபட்சம் ஒரு 10 வசனம் இன்னைக்கு நான் படிக்கிறேன், அதை நான் விளங்குறேன், அதில் சொல்லப்பட்ட கருத்து என்ன அதை நான் புரியணும், தெரியாத விளக்கங்களை தெரிந்தவர்கள்ட்ட கேட்போம். இப்படின்னு குர்ஆனோடு நம்முடைய தொடர்புகளை அதிகப்படுத்தணும். இந்த வேலையை நம்ம செய்தால்தான் நம்ம உண்மையான முஸ்லீம்களாக இருக்க முடியும். இப்படி இருந்தால்தான் ஈமான்ல கொள்கையில் உறுதியாக இருக்க முடியும். இப்படி இருந்தால்தான் நல்ல காரியங்களை அல்லாஹுக்காக வேண்டி செய்ய முடியும். இப்படி இருந்தால்தான் நம்முடைய கொள்கையை வந்து ஆழப்பதிந்து, உள்ளத்தில் ஆழப்பதிந்து எதுவுமே அசைக்க முடியாது. எப்படி பேரித்த மரத்தினுடைய அந்த மரத்தினுடைய இலை கீழே விழாதோ அது மாதிரி எந்த கொம்பன் வந்தாலும் என்னுடைய ஈமானை இழக்க மாட்டேன், எந்த ஷைத்தான் வந்து எனக்கு தொண்டை கொடுத்தாலும் ஈமானை, இஸ்லாத்தை நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன், என் உயிரே பிரிந்தாலும் சரி அல்லாஹுடைய மார்க்கத்திலே நிலைத்து இருப்பேன் என்ற ஒரு முடிவுக்கு நாம் என்ன செய்ய முடியும்? வர முடியும். இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக மாறிவிடும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஒரு நல்ல சூழலை கொடுத்து, குர்ஆனை படிக்கக்கூடிய, குர்ஆனை பொருளுணர்ந்து சிந்திக்கக்கூடிய, குர்ஆனை நம்முடைய வாழ்க்கையில் அமுல்படுத்தக்கூடிய, நாம் மட்டும் கற்றதோடு நிறுத்தி கொள்ளாமல் நம்முடைய குடும்பத்திற்கு, நாம் மட்டும் சொர்க்கத்துக்கு போகணும், நாம் மட்டும் தொழணும், நாம் மட்டும் குர்ஆன் படிக்கணும் என்று இல்லாமல் நம்முடைய துணைவிக்கு இதை நாம் முதலிலே போதிக்க வேண்டும். நாம் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு நாம் இதை சொல்லணும். அவர்களும் நாளைக்கு மௌத்துக்கு பிறகு சொர்க்கத்தில் ஒன்றாக பிரவேசிக்கணும். இந்த உலகத்தில் மட்டும் மனைவியே பிள்ளைகளே என்று கொஞ்சுவதால், ஒரு பாசத்தை செலுத்துவதால் இது பாசம் வேசமாக போயிடக்கூடாது, உலகத்திற்காக வேண்டி ஆகிடக்கூடாது. நாளைக்கு மறுமையிலும் அவர்கள் தொடர்ந்து இருக்கணும். நம்ம பிள்ளைகள் நம் கண்ணுக்கு முன்னால் நரகத்திற்கு போவதை விரும்புவோமா? நம்முடைய மனைவி இந்த உலகத்தில் எல்லா வகைக்கும் இன்பம் துன்பம் எல்லா வகையிலும் துணைவியாக இருந்தால், நாளை மறுமை நாளில் நாம் மட்டும் சொர்க்கத்திற்கு போக நம் மனைவி நரகத்திற்கு போகக்கூடிய காட்சியை பார்க்க நாம் விரும்புவோமா? அப்படியானால் இப்பவே நாம் செய்ய வேண்டிய வேலை குர்ஆனை அவர்களுக்கு போதிக்கணும், குர்ஆனுடைய வாழ்க்கையில் அவர்களை நடைமுறைப்படுத்தணும். அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸக்கும் வஅஹ்லீகும் நாரா, ஈமான் கொண்டவர்களே உங்களில் முதலை நீங்கள் முதலாவது உங்களை தற்காத்துக் கொள்ளுங்கள், அடுத்தது உங்களுடைய குடும்பத்தாரை எரிகின்ற நரக நெருப்பிலிருந்து தற்காத்துக் கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? வகூதுஹன்னாஸு வல் ஹிஜாரா, அந்த எரிகின்ற நெருப்பு எப்படிப்பட்டது என்றால் மனிதர்களும் கற்களும் எரிபொருள்களாக இருக்கிறார்கள். அலைஹா மலாயிக்கத்துன் கிலாவ், அதிலே வானவர்கள் கடுமையான வானவர்கள் இருக்கிறார்கள். லா யஸூனல்லாஹ மா அமரஹும் வயஃபஅலூன மா யுமரூன், அந்த வானவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளையை அவர்கள் செய்வார்கள், கொஞ்சம் கூட அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்ய மாட்டார்கள், இரக்கமுடையவர்களாக அங்கே இருக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கிறது. எனவே ஈமான் கொண்டவர்களே, முதலில் உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள், அடுத்ததாக உங்களுடைய குடும்பத்தை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் அல்லவா. அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட பக்குவத்தை எனக்கும் உங்களுக்கும் நம் சமுதாய மக்களுக்கும் ஆக்கி தந்து அருள் புரிவானாக என்று கூறி இத்தோடு இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.